அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களாகிய எங்களை இந்த உலகத்திலே படைத்து எங்களுக்கு எத்தனையோ வகையான தேவைகளை வைத்திருக்கிறான். இந்த தேவைகள் உணவாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், இல்லிடமாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், மற்றமுண்டான எந்த ஒரு தேவையாக இருக்கலாம். இவற்றையெல்லாம் நாங்கள் இந்த உலகத்திலே பூர்த்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு பணம் சொத்துக்கள் தேவைப்படுகின்றன. அந்த பணத்தை சொத்துக்களை நாம் எப்படி உழைக்க வேண்டும், எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி செலவழிக்க வேண்டும் என்றெல்லாம் மிக தெளிவாக எங்களுடைய தீன் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நன்றியார்களே, இப்படித்தான் உழைக்க வேண்டும், இப்படித்தான் செலவழிக்க வேண்டும் என்ற திட்டவட்டமான வழிகாட்டல்களை அல்லாஹு தஆலா குர்ஆனிலும் கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சுன்னாவிலும் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். எங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒவ்வொரு தலமும் ஒரு ரூபா எப்படி போனாலும் எங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒவ்வொரு சதமும் ஹலாலாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்திலே இஸ்லாம் மிகவும் கண்டிப்பாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் துஆ கேட்கின்றான் அல்லாஹு தஆலாவிடத்திலே, ஆனால் அவனுடைய உணவு ஹராமாக இருக்கிறது, அவன் உடுத்திருக்கின்ற ஆடை ஹராமாக இருக்கிறது, அவனுடைய முழு உடம்பும் போஷிக்கப்பட்டிருப்பது ஹராத்தினாலாக இருந்தால் அவனுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் எல்லோரும் அமல் செய்வது அல்லாஹு தஆலாவிடத்திலே எமது அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற உறுதியான ஒரு நோக்கத்தோடு தான். ஆனால் அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு துரதிஷ்டம், நஷ்டம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எமது உடம்பு வளர்க்கப்பட்டிருக்க வேண்டும் ஹலாலினால் மாத்திரம்தான். எமது உடம்பிலே ஓடக்கூடிய ரத்தம் ஹலாலான முறையில் ஓடக்கூடிய ரத்தமாக இருக்க வேண்டும். ஹராமான முறைகளிலே உழைக்கப்பட்ட சொத்துக்களை வைத்துக் கொண்டு நாங்கள் அல்லாஹு தஆலாவுடைய துஆ செய்வதனால் அந்த துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பது மிகவும் திட்டவட்டமான ஒரு கட்டளையாக இருக்கிறது. எனவே நாங்கள் யோசிக்க வேண்டும், இப்போது நாங்கள் உடுத்திருக்கின்ற இந்த உடுப்பு, நாம் இன்று காலையில் நேற்று இரவு சாப்பிட்ட அந்த சாப்பாடு, நாங்கள் வசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வீடு, இதையெல்லாம் எங்களுக்கு எந்த முறையில் வந்து சேர்ந்தது? எத்தனையோ முறைகளில் வரலாம். ஒரு மனிதர் எங்களுக்கு கிஃப்டாக அன்பளிப்பாக ஒரு பொருளை தரலாம், அதனை ஏற்றுக்கொள்ளலாம், அவர் விரும்பி தருகின்ற ஒரு அன்பளிப்பு. இன்னொன்று எங்களுடைய தாய் தகப்பனிடம் இருந்து வரக்கூடிய அல்லது வராசத்து சொத்தின் அடிப்படையில் வரக்கூடிய பொருள். அதற்கென்று சில முறைகளை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா கற்று தந்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். 8 3 2 என்றெல்லாம் அதற்கு விகிதாசாரங்கள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் அது வந்திருக்க வேண்டும். எனவே யாராவது ஒருவர் எங்களுக்கு அன்பளிப்பாக அந்த பொருளை தந்திருக்க வேண்டும், அல்லது அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி காட்டிய பிரகாரம் அது வாரிசாக எங்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும், அல்லது மூன்றாவதாக நானும் நீங்களும் அனுமதிக்கப்பட்ட முறையிலே அந்த பொருளை நாங்கள் தேடி இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி இல்லாத போது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய இபாதத்துக்கள் நிராகரிக்கப்படும், எங்களுடைய துஆக்கள் நிராகரிக்கப்படும். அல்லாஹ் தஆலாவுடைய மிக பயங்கரமான சில தண்டனைகளுக்கு நாங்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், உள்ளாக வேண்டி வரும். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எமது மனதிலே கையை வைத்து கேட்டு பார்ப்போம், நாம் அனுபவிக்கின்ற இந்த சொத்து சுகங்கள் எல்லாம் ஹலாலான தூய்மையான முறையில் தான் எங்களிடத்திலே வந்திருக்கிறதா? அல்லாஹ்வுடைய நன்றியார்களே, எனவே உழைக்க வேண்டும், ஹலாலாக உழைக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு அன் யரா அபதஹு யஸ்ஆ ஃபீ தலபில் ஹலால். தன்னுடைய அடியான் ஹலாலான சம்பாத்தியத்தில் ஈடுபடுவதை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய மஹப்பத்து கிடைக்கிறது ஹலாலான சம்பாத்தியத்திலே ஈடுபடுகின்ற பொழுது. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, நீங்கள் பூமியின் எல்லா பாகங்களுக்கும் பறந்து சென்று, வக்குலு மிர் ரிஸ்கிஹி, அந்த ரப்புடைய ரிஸ்கிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். உலகத்திலே வந்த எல்லா நபிமார்களும் ஏதோ ஒரு வகையிலே விவசாயமாக இருக்கலாம், கைத்தொழிலாக இருக்கலாம், அல்லது மட்டும்தான் தங்களுடைய சேவைகளை வழங்குவதாக இருக்கலாம், அவற்றின் அடியாக உழைத்துத்தான் சாப்பிட்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அகல அஹதும் தஆமன் கத்து கைரம் மின் அமலி யதிஹி, ஒரு மனிதன் சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளிலே மிகவும் சிறந்தது மற்றவர்களிடமிருந்து கிடைக்கப்பட்ட பொருட்களை சாப்பிடுவதல்ல, தன்னுடைய உழைப்பினால், தன்னுடைய அந்த சம்பாத்தியத்தினால் அவன் சாப்பிடுகின்ற அந்த சாப்பாடுதான் மிகவும் சிறந்தது. ஏனென்றால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், லா யாக்குலு இல்லா மின் அமலி யதிஹி, தன்னுடைய சம்பாத்தியத்தின் மூலமாகத்தான் சாப்பிட்டு வந்தார்கள். ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தச்சராக இருந்தார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆடுகளை மேய்த்து தங்களுடைய ஜீவனோபாயத்தை தேடிக் கொண்டார்கள். எந்த ஒரு நபியும் மற்றவர்களிலே தங்கி இருக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உழைப்பதற்கான வசதி வாய்ப்பு இருக்கின்ற ஒருவனுக்கு சதக்கா கொடுக்க கூடாது, ஜகாத்து கொடுக்க கூடாது. எந்த மனிதன் உழைப்பதற்கான வசதி வாய்ப்புகள் இருந்தும் கூட அவன் உழைக்காமல் மற்றவர்களிடத்திலே கையேந்துகின்றான் என்றால், பிச்சை வாங்குகின்றான் என்றால், அந்த மனிதன் நாளை மறுமையிலே முகத்திலே எந்த விதமான சதைகளும் இல்லாமல் வருவான் என்று கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஹலாலான சம்பாத்தியம் முக்கியம். ஆனால் அந்த சம்பாத்தியத்திலே நாங்கள் ஈடுபடவும் வேண்டும். சோம்பேறிகளாக மற்றவர்களிலே தங்கி மற்றவர்களுடைய கைகளை எதிர்பார்த்து நாங்கள் வாழக்கூடாது. அல்லாஹ்வுடைய நன்றியார்களே, எனவே ஹலாலான சம்பாத்தியம் என்று வருகின்ற பொழுது அது மிக முக்கியமானது என்று நாங்கள் பார்ப்போம். எப்போது எங்களுடைய சம்பாத்தியம் ஹராமாகும் என்பதை நாங்கள் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். முதலாவது, எங்களுடைய அளவை நிர்வகிப்பதை நாங்கள் மோசடி செய்கின்ற பொழுது, ஒரு கிலோ தானியத்தை விற்பனை செய்கின்றோம், அதிலே ஒரு 5 கிராம்களை குறைத்து கொடுக்கிறோம் என்றால் அந்த சம்பாத்தியம் ஹராமான சம்பாத்தியம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வைலுன் லில் முஃபஃபிதீன், யாரெல்லாம் தங்களுடைய அளவை நிறுவையிலே மோசடி செய்கிறார்களோ அவர்களுக்கு வைல் எனப்படக்கூடிய நரகம் அல்லது கேடுதான் இருக்கிறது என்று குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகிறார். வைல் என்றால் என்ன? ஒரு கருத்தின்படி நரகத்திலே ஓடக்கூடிய ஒரு ஆறு. அந்த ஆறு எப்படிப்பட்டது? நரகவாதிகளுடைய உடம்பிலிருந்து வெளிவரக்கூடிய தேள், இரத்தம் போன்றவற்றினால் ஆன ஒரு ஆறு. அந்த ஆறிலே தான் இந்த அளவை நிறுவையிலே மோசடி செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்று இந்த குர்ஆனுடைய வசனம் எங்களுக்கு சொல்கிறது. அல்லாஹ் பாதுகாத்தது. ஒரு பிடவையை அளந்து கொடுக்கின்ற பொழுது, ஒரு தானியத்தை அளந்து கொடுக்கின்ற பொழுது, எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் அந்த அளவையிலே நிறுவையிலே மோசடி செய்யக்கூடாது. அது அனுப்புறமானதாக இருந்தாலும் என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லதீன இதற்காக அலர்நாசி குர்ஆன் சொல்லுகிறது, மற்ற மக்களிடமிருந்து அவர்கள் அளந்து எடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே நிரப்பமாக அளந்து எடுப்பார்கள். ஒரு கிலோ விடவும் சற்று கூடுதலாக எடுப்பார்கள். ஆனால் மற்றவர்களுக்கு அளந்து கொடுக்கின்ற பொழுது அவர்கள் அளவை நிறுவையிலே மோசடி செய்வார்கள், குறைத்து கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட அளவை நிறுவையிலே மோசடி செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு தான் இந்த நாசம் உண்டாகும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே ஒரு நபி அனுப்பப்பட்டார்கள், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய சமூகம் அழிக்கப்பட்டது. அழிக்கப்பட்டதற்கான காரணங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சுமார் 10க்கும் மேற்பட்ட இடங்களிலே சொல்லுகிறார். அவர்கள் செய்த வேலை, ஐக்கா எனப்படக்கூடிய ஒரு மரத்தை வணங்கிக் கொண்டிருந்தார்கள், அளவை நிறுவையிலே மோசடி செய்தார்கள், மாத்திரமல்ல வழிப்பறி கொள்ளையிலே அவர்கள் ஈடுபட்டார்கள். நாங்கள் மதியனுக்கு ஷுஐப் என்ற அவர்களுடைய சகோதரரை அனுப்பினோம். அவர் சொன்ன விஷயம் என்ன? நீங்கள் அல்லாஹ் தஆலாவை வணங்குங்கள், நீங்கள் உங்களுடைய அளவை நிறுவையிலே மீசானிலே மிச்சியாலிலே தராசிலே அளந்து கொடுப்பதிலே அளந்து எடுப்பதிலே நீங்கள் குறைத்து கொடுக்க வேண்டாம். வலா தபுஹத்து நாஸ் அஷ்யாஹும், மக்களுடைய சொத்து செல்வங்களை அவருடைய பொருட்களை நீங்கள் குறைபாடு செய்ய வேண்டாம். வலா தஅஸௌ ஃபில் அர்தி முஸ்ஸிதீன், நீங்கள் பூமியிலே விஷமம் செய்து கொண்டு திரிய வேண்டாம் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த சமூகம் கேட்கவில்லை. எனவே ஃபஅஸ்பதத்ஹுமுர் ரஜ்ஃபா, பூமி குலுங்கி அந்த சமூகம் அழிந்து விட்டது. ஃபஅஸ்பஹு ஃபி தாரிஹிம் ஜாதிமீன், அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே எந்த விதமான அசைவும் அற்றவர்களாக எந்த ஒன்றும் செய்ய முடியாதவர்களாக அப்படியே அழிந்து கிடந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அந்த சமூகத்தினுடைய அழிவை பற்றி சொல்லி காட்டுகிறார். மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மக்கள் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ்வுடைய பார்வை பட்டுக்கொண்டே இருக்கிறது அந்த தராசில். அந்த தராசின் முள்ளிலே, அந்த தராசில் டிஜிட்டல் தராசாக இருந்தால் அதிலே போடக்கூடிய ஒவ்வொரு எண்ணிலும் அல்லாஹ்வுடைய பார்வை பட்டுக் கொண்டிருக்கிறது. அவனை நாங்கள் திருப்திப்படுத்த வேண்டும். எங்களிடத்திலே வருகின்ற வாடிக்கையாளர்கள் கண்டார்களோ காணாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய பார்வை பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற அச்சம், அந்த பயம், அந்த தக்வா ஒரு வியாபார இடத்திலே கட்டாயம் தேவைப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எனவே வியாபாரத்தை ஹலாலாக்கிக் கொள்வதற்கான ஒரு வழிமுறை நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எங்களுடைய அளவை நிறுவையில். இரண்டாவது, அல் யமீனுல் கமூஸ், பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்வோம். ஒரு பண்டம் இருக்கிறது, ஒரு பொருள் இருக்கிறது, அதற்கு கொலையான வர்ணனைகளை பொய்யான வர்ணனைகளை சொல்லி அந்த பொருட்களை விற்பனை செய்வோம். சாதாரண குற்றம் அல்ல, பெரும் பாவங்களிலே ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெரும் பாவங்களிலே ஒன்று, அல் முனஃபிக்கு சில்அதஹு பில் கல்பில் ஹலிபில் காதி, பொய்யான சத்தியம் செய்து தன்னுடைய வியாபார பண்டத்துக்கு மவுசு தேடிக் கொள்கின்ற வியாபாரி இருக்கின்றான், அவன் ஒரு பெரும் பாவத்திலே ஈடுபடுகிறான். இலங்கையில் செய்யப்பட்ட பொருளாக இருக்கும், ஆனால் விற்பனை செய்கின்ற பொழுது மேட் இன் இந்தியா என்று சொல்வான், மேட் இன் சைனா, மேட் இன் ஜப்பான் என்று சொல்வான். ஆனால் அந்த பொருள் உள்நாட்டிலே விற்பனை செய்யப்பட்டதாக இருக்கும். வரக்கூடிய அந்த கஸ்டமர் அதனை நம்பி அந்த பொருளை எடுத்துக் கொண்டு போவார். ஆனால் இவருக்கு தேவைப்படுவதெல்லாம் அந்த பொருளை விற்பனை செய்ய வேண்டும் என்பதுதான். இப்படியான ஒரு பிழையான வர்ணனையோ சில நேரங்களில் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட பொருள் இம்போர்டட் பொருள் என்று சொல்வார்கள், லோக்கலிலே தயார் செய்யப்பட்டிருக்கும். சில நேரங்களில் அதற்காக வேண்டிய ஸ்டிக்கர்களை ஒட்டுவார்கள், எக்ஸ்பயரி டேட் என்று பதிலே போடப்பட்டிருக்கும், அதனை மறைப்பதற்காக வேண்டி புதிய டேட்டுகள் அதிலே ஒட்டப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்ற காட்சிகளை நாங்கள் சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நன்றியார்கள், எப்படியும் வாழலாம், எப்படியும் உழைக்கலாம் என்பது அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் உழைக்க வேண்டும் என்ற திட்ட தெளிவாக எமது மார்க்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நன்றியார்களே, நாம் யாரை ஏமாற்ற பார்க்கிறோம்? அந்த ரப்பு அவருடைய பார்வை மிகவும் நுணுக்கமானது. நான் இப்படியெல்லாம் பிழையான முறையிலே சம்பாதித்து எடுத்துக்கொண்ட சொத்துக்களை விட்டுவிட்டு தான் இந்த உலகத்திலிருந்து நாங்கள் போக வேண்டும். அல்லாஹ்வுடைய நன்றியார்களே, 10 லட்சம், 11 லட்சம், 20 லட்சம் என்றெல்லாம் செலவழித்து கை கடிகாரம் கட்டி கொண்டிருக்கிறார்கள், கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து வீடுகளை கட்டுகிறார்கள், ஹேண்ட் போன்களை எத்தனையோ லட்சம் கொடுத்து வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு வகையில் ஆடம்பரம். ஆனால் இவற்றையெல்லாம் இவர்கள் எப்படி தேடிக்கொண்டார்கள் என்று பார்த்தால், பொய், சத்தியம், பிழையான வர்ணனை, தன்னுடைய கஸ்டமரை ஏமாற்றி சம்பாதிக்கப்பட்ட பொருளாக அது இருக்குமாக இருந்தால், அல் யமீனுல் கமூஸ் என்றால் என்ன? நரகத்துக்குள் ஒரு மனிதனை அமைத்து எடுக்கின்ற சத்தியம், சாதாரணமான சத்தியம் அல்ல. பொய் வர்ணனைகளோடு ஒரு பொருளை விற்பனை செய்து இப்படியெல்லாம் உழைத்த சொத்துக்களை அவன் எடுத்துக்கொண்டு போகின்றானா? அவன் இந்த உலகத்தை விட்டு போகின்ற பொழுது இந்த உலகத்திலே இருக்கின்ற மிகவுமே பெருமதி குறைந்த ஒரு வெள்ளை துணியை மாத்திரம்தான் எடுத்துக் கொண்டு போவான். அவனுடைய கையிலே கட்டியிருந்த கடிகாரம், பாதித்துக் கொண்டிருந்த ஹேண்ட்போன், அவன் இந்த உலகத்திலே டீல் பண்ணி எல்லா செக்குகள் எல்லாவற்றையும் வைத்து விட்டு கலட்டி விட்டு தான் அவனை அனுப்புவார்கள். அவனுடைய எந்த ஆடையையும் எடுத்துக் கொண்டு போவதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டார். அவன் இந்த உலகத்திலே விருப்பமாக பாவித்த ஒரு பொருள் என்று சொல்லி அவனுடைய கபனுக்குள் வைத்து அனுப்ப மாட்டார்கள். இதற்குள் தானா இவ்வளவு நாடகம், இவ்வளவு ஏமாற்றம்? உழைத்து விட்டு போவதையெல்லாம் அவருடைய பிள்ளைகள் அனுபவிப்பார்கள் அல்லது உலகத்தில் உள்ளவர்கள் அனுபவிப்பார்கள். அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்துக் கொண்டு உலகத்திலிருந்து போக வேண்டுமா? அல்லாஹ் தஆலா இதனை பொறுத்துக் கொள்வானா? எப்படியும் வாழலாம் என்று வாழுவதா? அல்லாஹ் பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய நன்றியார்கள். மூன்றாவது லஞ்சம், பிரைபரி. எப்படியாவது உழைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏற்று இறக்குமதிகளின் போது அல்லது அதிகாரிகள் வந்து எங்களை பிடித்துக் கொள்வார்கள் என்ற பயத்திலே அவர்களுக்கு லஞ்சம் கொடுத்து தப்பித்துக் கொள்கின்ற உழைத்துக் கொள்கின்ற வழிமுறை இன்று சர்வசாதாரணமாக இருந்து வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅன ரசூலுல்லாஹ் அர்ராஷி வல் முர்தஷி, லஞ்சம் கொடுப்பவனையும் லஞ்சம் எடுப்பவனையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தப்பித்து இருக்கிறார்கள். சாபம் இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம், அவர்களை புகழ்வதற்காக எத்தனையோ ஏற்பாடுகள், அவருடைய பெயரிலே எத்தனையோ நிகழ்ச்சிகள். ஆனால் அவர்கள் சிலரை தவிக்கிறார்கள். தவிக்கப்பட்டவர்களில் ஒருவர் யார்? லஞ்சம் எடுப்பவன், லஞ்சம் கொடுப்பவன். அந்த நபியை புகழ்வதற்கு என்ன தகுதி எங்களுக்கு இருக்கிறது? அந்த நபி சொல்லுகிறார்கள், நீ என்னை சேர்ந்தவன் அல்ல, என்னுடைய சாபம் உனக்கு என்று சொல்கிறார்கள். நாங்கள் அந்த நபியினை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய முரண்பாடு சகோதரர்களே, பெரியார்கள். லஞ்சம் கொடுப்பவனையும் லஞ்சம் எடுப்பவனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகித்திருக்கிறார். ஹதீஸ் முஸ்லிம் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலால் நாங்கள் பார்ப்போம், குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், لا تأكلوا أموالكم بينكم بالباطل وتدلوا بها إلى الحكام لتأكلوا فريقا من أموال الناس. நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே சொத்து செல்வங்களை பிழையான முறையிலே, அநியாயமான முறையிலே, சட்டத்திற்கு புறம்பான முறையிலே சாப்பிடாதீர்கள். சட்டத்திற்கு புறம்பாக மக்களுடைய மனசையெல்லாம் ஆத்திரப்படுத்தி கோபப்படுத்தி இப்படித்தானே இன்று சம்பாத்தியம் நடைபெறுகிறது. பெரும்பாலும் சம்பாதிக்க வேண்டும். ஒரு உணவு கவடம் கொண்டைக்குள் இறங்குவதாக இருந்தாலும் அது ஹலாலான முறையிலே இறங்குகின்ற உணவு கவடமாக இருக்க வேண்டும் என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். புத்தகம் எவ்வளவு அழகாக இந்த குர்ஆனுடைய வசனம் வருகிறது. நீங்கள் உங்களுடைய கையிலே இருக்கின்ற சொத்து செல்வங்களை உங்களுடைய ஆட்சியாளர்கள், பொறுப்புதாரிகள் லஞ்சமாக கொடுத்து நீங்கள் மக்களுடைய சொத்துக்களில் ஒரு பகுதியை சாப்பிட விரும்புகிறீர்கள். அழகா அல்லாஹ் தஆலா சொன்னான், லஞ்சம் கொடுப்பவனுடைய நோக்கம் என்ன? லஞ்சம் கொடுப்பது பொறுப்புதாரிகளுக்கு, போலீசாருக்கு, ஆட்சியாளர்களுக்கு, கஸ்டம்ஸ் ஆபீசருக்கு, இப்படிப்பட்டவர்களுக்கு கொடுப்பது, லஞ்சத்தை கொடுப்பது. கொடுப்பதனூடாக நோக்கம் என்ன? மக்களுடைய சொத்து செல்வங்களில் இருந்து ஒரு பகுதியை நீங்கள் சாப்பிட்டுக் கொள்வதற்கு லஞ்சம் கொடுப்பதனுடைய நோக்கம் எனக்கு வருமானம் வர வேண்டும். எத்தனையோ பேருடைய வயிற்றிலே அடித்துத்தான் நான் லஞ்சத்தின் மூலமாக பெறப்பட்ட வருமானத்தை சாப்பிடுகின்றேன் என்றால் அது ஒரு நெருப்பு, அது நரக நெருப்பு. அதனை நாங்கள் எந்த அளவு தூரம் பயந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியிருக்கிறது, நாம் முஸ்லிம்கள் அல்லாஹ்வை ஏற்றவர்கள், கியாமத்தை நம்பியவர்கள், மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று நம்பியவர்கள், எமது வாழ்க்கைக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய வாழ்க்கைக்கும் இடையிலே மலைக்கும் மடுவுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் எப்படியும் வாழ்வார்கள், ஹலால் ஹராம் என்பதனை பற்றி எந்த கவலையும் அவர்களுக்கு இல்லை. அத்துனியா சிஜ்னுல் மூமின் வ ஜன்னத்துல் காஃபிர், காஃபிரினுடைய சுவர்க்கம் உலகம், மூமினுடைய துறைக்கூடம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹலாலான முறையிலே உழைத்தால் அது பரக்கத் இருக்கிறது. சில நேரங்களிலே அதிலே சில அசௌகரியங்கள், சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அல்லாஹ்வுடைய நன்றியார்களே சொல்லுவார்கள், திடீரென்று ஒருவன் பணக்காரன் ஆகிவிட்டானா என்றால் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அவன் பெரும்பாலும் போதை வஸ்துக்களை கடத்தி வந்து வியாபாரம் செய்ததனால் ஏற்பட்ட வருமானத்தினால் அப்படி அவனுக்கு நடந்திருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கும் அந்த போதை வஸ்து வியாபாரத்திலே சிலர் ஈடுபடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நிலவியாகிலே சில வருஷங்களுக்கு முன்னால் இந்த ஜெயிலிலே ஒரு ஆய்வு செய்து பார்த்தார்கள். சில வருஷங்களுக்கு முன்னால் அந்த ஜெயிலிலே சிறைகளிலே இருக்கக்கூடியவர்களிலே 21% முஸ்லிம்கள். இந்த நாட்டிலே நாங்கள் 9.8% வாழுகிறோம், 9.8% அல்லது 10% வாழுகிறோம். பல்கலைக்கழகத்திலே எமது விகிதாச்சாரம் அந்த அளவு அடையவில்லை. ஆனால் ஜெயிலிலே 100 பேர் இருப்பார்களாக இருந்தால் அவர்களிலே 21 பேர் முஸ்லிம். கொலை, கடத்தல், லஞ்சம், ஏமாற்று என்று எந்தெந்த விஷயங்கள் குர்ஆனிலே கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அவற்றை செய்யக்கூடியவர்களாக முஸ்லீம்கள் மாறியிருக்கிறார்கள் என்பது மிக கவலையான விஷயம். இந்த நாட்டுக்கு முஸ்லீம்கள் வந்தது வியாபாரிகளாக, அரசர்கள் முஸ்லீம்களை மிகவும் சந்தோஷமாக வரவேற்றார்கள். காரணம், முஸ்லீம்களிடத்தில் இருந்த வியாபார ஆற்றல், திறமை, அந்த ஸ்கில் இன்றும் அது இருக்கிறது. எந்த ஒரு டவுனுக்கு போனாலும் முஸ்லீம்களுடைய கடைகள் அதிகமாக இருக்கும். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த ஒரு திறமை. ஆரம்பத்திலே அவர்கள் மிகவும் நீதியாக நியாயமாக இருந்ததனால் இந்த நாட்டில இருந்த ராஜாக்கள் பிரிட்டிஷாருக்கும் உள்ளாந்தர்களுக்கும் போர்த்துகேயர்களுக்கும் முன்னால் வாழ்ந்த ராஜாக்கள் முஸ்லீம்களை நம்பினார்கள், அவர்களுக்கு காணிகளை கொடுத்தார்கள், நிறைய உதவி செய்தார்கள், இந்த நாட்டிலே வாழ்வதற்கான அனுமதியை கொடுத்தார்கள். ஆனால் காலப்போக்கிலே நாம் புரோகிகளான வியாபாரிகளாக மாறிவிட்டோம். இந்த இடத்திலே இருந்து சொல்வதிலே எந்த வெட்கமும் கிடையாது சகோதரர்களே. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. கஷ்டமான உண்மை, வியாபாரத்திலே கடத்தி வரப்படுகின்ற பொருட்களிலே, அகப்படுகின்ற பொருட்களிலே பெரும்பாலான நிகழ்ச்சிகள், சம்பவங்கள் முஸ்லிம்களோடு சம்பந்தப்படுத்தப்படுகிறது. இந்த உலகத்துக்கு வந்த சைர உம்மத், குந்தும் சைர உம்மத்தின், நீங்கள் சிறந்த சமுதாயம், மக்களுக்காக வெளிப்படுத்தப்பட்ட சமுதாயம் என்ற குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். எங்களை பார்த்து யார் இஸ்லாத்துக்கு வருவார்கள்? அல்லாஹ்வுடைய நன்றியார்களே, எங்களுடைய வெளி தோற்றங்களை வைத்தோ, நாங்கள் பண்ணுகின்ற பயான்களை வைத்தோ, நாங்கள் வெளியிடுகின்ற சிடிக்களையோ அல்லது யூடியூப்லே வெளிவருகின்ற அந்த பேச்சுக்களை வைத்தோ, அவற்றை வைத்தோ முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதில்லை. இஸ்லாத்துக்கு அவர்கள் வருவது எனது வாழ்க்கையிலே அது எந்த அளவுக்குவம் இருக்கிறது என்பதனை பார்த்துத்தான். உண்மை பேசுகின்ற முஸ்லீம்களாக, நம்பிக்கை நாணயமானவர்களாக, கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுபவர்களாக, தன்னிடத்திலே வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் மீது உண்மையான அன்பும் இரக்கமும் கொண்டவர்களாக வியாபாரிகள் இருந்தால் நிச்சயமாக இந்த நாட்டிலே அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக மிக அவசரமான ஒரு மாற்றம் வரும். ஆனால் துரதிஷ்டம், எம்மை பார்த்து இஸ்லாத்துக்குள் வருவதற்கான சூழ்நிலை ஒன்றும் தற்போதைய நிலையில் கிடையாது. இஸ்லாம் என்பது வேஷமோ கோஷமோ அல்ல, அது வாழ்க்கை. லக்கது காணலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உங்களுக்கு நல்ல முன்மாதிரி இருக்கிறது என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் பிறந்த மாதத்திலே இருக்கிறோம். அவர்கள் ஹதிஜா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா அவர்களோடு அவர்களுடைய சொத்துக்களை எடுத்து ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போனார்கள். அந்த வியாபாரத்தில் அவர்கள் காட்டிய நீதி நியாயத்தின் காரணமாக, நம்பிக்கையின் காரணமாக, விதவையான அந்த பெண், கோடீஸ்வரனான அந்த பெண் 25 வாலிபரை, வயது வாலிபரை திருமணம் முடித்து தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் அவருடைய தாவாவுக்காக வேண்டி கொடுத்தார்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நம்பிக்கை நாணயம் எப்படி இருந்திருக்கும் என்று சிந்தித்து பார்ப்போம். குறைச்சி காவிர்களால் எல்லா வகையான குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்க முடிந்தது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நம்பிக்கை நாணயத்திலே கை வைக்கவே முடியாத அளவுக்கு அவர்கள் சிறந்த வியாபாரி, சிறந்த குடும்பத்தன், சிறந்த பக்கத்து வீட்டான். முஸ்லிம் என்பவன் நடமாடும் குர்ஆனாக, நடமாடும் ஹதீஸாக இருந்தால் இந்த நாட்டிலே நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கிருபையினால் இஸ்லாத்தை தழுவுபவர்களுடைய தொகை அதிகரிக்கும். இந்தோனேஷியா, மலேசியா போன்ற நாடுகள் ஆரம்பத்திலே முஸ்லீம்களை பெரும்பான்மையால் முஸ்லீம்களாக இருக்கவே இல்லை. ஆனால் இந்த 27 கோடி முஸ்லீம்கள் இந்தோனேஷியாவிலே வாழ்கிறார்கள் என்றால் அங்கு யாரும் படையெடுத்து போகவில்லை, யுத்தம் செய்யவில்லை. அங்கு சென்றவர்கள் 2 பேர் மாத்திரம்தான். ஒன்று நல்ல சூஃபி மகான்கள், ஆன்மீக பெரியார்கள். 2வது நம்பிக்கையும் நாணயமும் மிக்க வியாபாரிகள். அதனால் அந்த மக்கள் கடந்த காலத்திலே ஜாகிரியத்திலே இருந்தார்கள். கேட்டார்கள், நீங்கள் இவ்வளவு அழகாக வாழ்கிறீர்கள், சிறந்த முன்மாதிரியான வாழ்க்கை, வியாபாரத்திலே கொடுக்கல் வாங்கலே மக்களுடைய மக்களோடு பழகுகின்ற பொழுது, புழங்குகின்ற பொழுது எவ்வளவு அழகாக நடந்து கொள்கிறீர்கள், உங்களுடைய மார்க்கத்தை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அந்த தீன் கோடிக்கணக்கான மக்கள் இன்று வாழக்கூடிய அளவுக்கு ஒரு நாடாக இந்தோனேஷியா மாறி இருக்கிறது. நல்ல வியாபாரிகள் இஸ்லாமுக்கும் மற்ற மக்கள் வருவதற்கான வேலியாக நாங்கள் இருக்கிறோம், மற்றவர்கள் வருவதற்கான ஒரு தடையாக நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இதனை பொறுத்துக் கொள்வான். வியாபாரம் என்றால் அது முஸ்லீம்களோடு தான் செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாக வேண்டும். அரசியல்வாதியா, அது ஒரு முஸ்லீம் அரசியல்வாதிக்குத்தான் வாக்கு கொடுக்க வேண்டும், அந்த அளவுக்கு ஒரு நியாயமானவர், சமுதாயத்தின் மீது இரக்கமுள்ளவர் என்ற ஒரு நிலை இந்த நாட்டிலே உருவாக வேண்டும். எனது வீட்டை ஒரு முஸ்லீமுக்குத்தான் வாடகைக்கு கொடுப்பேன் என்ற ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும். எனது பக்கத்து வீட்டிலே ஒரு முஸ்லீம் இருக்கிறார் என்றால் நான் மிகப்பெரிய பாக்கியசாலி என்று ஒரு முஸ்லீம் அல்லாதவர் உணரக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக அமைய வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியாக நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா கேட்பான், இந்த தீனை நீங்கள் வாரிசாக பெற்றிருந்தீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சமுதாயத்துக்கு கொடுத்தீர்களா? குன்தும் கைர உம்மத்தி, நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். கேட்கின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் என்ன பதிலை கொடுக்க இருக்கிறோம்? பேச்சின் மூலமாக அல்ல, தாவா அது இருக்கத்தான் வேண்டும், ஆனால் செயலின் மூலமாக, எங்களுடைய நடத்தையின் மூலமாக, எங்களுடைய முன்மாதிரியின் மூலமாக இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம் அல்லாதவர்களை நாங்கள் எந்த அளவு தூரம் கவர்ந்திருக்கிறோம், எவ்வளவு தூரம் ஈகிதமாக நடந்து கொள்கிறோம், கொடுக்கல் வாங்கலிலே, சமூக உறவுகளிலே, அவர்களோடு உள்ள மற்றும் உண்டான விஷயங்களிலே. நாளை மறுமையிலே அவர்கள் சென்று எங்களுக்கு எதிராக வழக்காடுகின்ற ஒரு சூழ்நிலை வந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உழைப்புகளிலே இன்னும் ஒரு உழைப்பு இருக்கிறது. அல்லாஹு தஆலா உம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தடை செய்த பொருட்களை விற்பது. ஒரு முஸ்லீம் மதுவை விற்க முடியாது, சிகரெட்டை விற்க முடியாது, பீடியை சுருக்கை விற்க முடியாது. சிகரெட், பீடி, சுருக்கு என்பன ஹராம் என்று நவீன கால இஸ்லாமிய அறிஞர்கள் பத்துவா கொடுத்து விட்டார்கள். எனவே அதனை குடிப்பது ஹராம், விற்பதும் ஹராம், அதுக்கு உடந்தையாக இருப்பது. அப்படியான பொருட்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவதற்கு எமது வாகனத்தை நாங்கள் கொடுக்க உதவினாலும் கூட அது ஹராமான சம்பாத்தியம் தான். ஒரு கெஷினோவுக்கு, ஒரு சூது விளையாடுகின்ற ஒரு ஒருவருக்கு எமது கட்டிடத்தை நாங்கள் வாடகைக்கு கொடுத்தால் அதுவும் ஹராமான சம்பாத்தியம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா சபித்திருக்கிறான் பின்வருவோரை, பின்வருவோரை சபித்திருக்கிறான். முதலாவது மதுவை குடிப்பவன், இரண்டாவது மற்றவர்களுக்கு மதுவை புகட்டுபவன், மூன்றாவது அதனை விற்பவன், அதனை குளிபவன். குளிபவன் என்றால் அந்த காலத்திலே திராட்சை பழத்திலிருந்துதான் மதுவை குளிவார்கள். இன்றும் அந்த நடைமுறை இருக்கிறது. அதனை குளிந்து கொண்டு வரும்படி சொல்பவன், அந்த மதுவை சுமந்து செல்பவன், இலங்கி யாரிடத்திலே அந்த மது சுமந்து செல்லப்படுகிறதோ அந்த மனிதன் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியாக நாம் ஒவ்வொன்றாக நினைத்து பார்க்க மீண்டும் சொல்லுகிறோம், எம்மிடத்திலே வந்து சேர்ந்திருக்கின்ற இந்த வீடு, நாம் பாவிக்கின்ற வாகனம், நாம் இதுவரைக்கும் உடுத்திருக்கின்ற உடுப்பு, நாம் பாவிக்கின்ற ஏனைய பொருட்கள், வீட்டிலே இருக்கின்ற பிரிட்ஜாக இருக்கலாம், அயனாக இருக்கலாம், இவை அனைத்தும் ஹலாலான வழிகளின் ஊடாகத்தான் வந்து சேர்ந்ததாம். நான் கையிலே கட்டி இருக்கின்ற கடிகாரம், நான் போட்டிருக்கின்ற மூக்கு கண்ணாடி, நான் பாவிக்கின்ற ஹேண்ட்போனை வைத்துக் கொண்டு சொல்லுவோம், ஆனால் அது கடத்தி வரப்பட்ட கடத்தலின் மூலமாக கிடைத்த உழைப்பாக இருந்தால் அதன் மூலமாக எந்த பயானை கேட்டாலும் அது செல்லுபடியாக மாட்டார். தெளிவாக நாங்கள் சொல்லி காட்டுவோம். அல்லாஹ்வுடைய நகரியாக கடத்தல் என்பது ஹராம். ஏன் ஹராம் என்றால், நாங்கள் இந்த நாட்டோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம், இந்த நாட்டிலே பிரஜைகளாக வாழ்வோம், இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று நாங்கள் உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அந்த உடன்படிக்கையை நாங்கள் பாதுகாக்கிறோம். நாங்கள் பாதுகாக்க தயார் இல்லை என்றால் இந்த நாட்டை விட்டே போய்விட வேண்டும். முஸ்லீம்கள் என்றால் முஸ்லிமும் ஆலா சுரூக்கில், முஸ்லீம்கள் தங்களுடைய நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுபவர்கள். ஹதீஸ், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஔஃபூ பில் உகூத், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் செய்திருக்கின்ற உடன்படிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றுங்கள். ஈமான் கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள், வல்லதீன ஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்தீஹிம் ராஊ, மூமினானவர்கள் எப்படியானவர்கள், தங்களுடைய அமானிதங்களையும் தங்களுடைய வாக்குறுதிகளையும் அவர்கள் பேணுவார்கள். வாக்குறுதி என்றால் ஒரு செக்கை கொடுக்கிறீர்கள், அதை டேட் போட்டு கொடுக்கின்றீர்கள், அந்த டேட்டுக்கு அங்கே அவர் போயிட்டு பார்க்கிறார், அந்த பேங்கிலே உங்களுடைய கணக்கிலே காசு இல்லை என்று சொல்கிறார்கள் என்றால் நீங்கள் அவருக்கு துரோகம் செய்து விட்டீர்கள். துரோகம் ஒரு முஸ்லிமுடைய பண்பு அல்லது முனாஃபிக்கனுடைய பண்பு. பேசினால் போய் பேசுவான், வாக்குறுதி அளித்தால் மாறு செய்வான், நம்பினால் துரோகம் செய்வான். இது முனாஃபிக்கனுடைய பண்பு. எல்லா விஷயத்திலும், பேச்சிலே, நடத்தையிலே, எண்ணத்திலே, எல்லாவற்றிலும் நம்பிக்கை நாணயம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நன்றியார்கள், எங்களுடைய சம்பாத்தியங்களை நாங்கள் ஹலாலாக அமைத்துக் கொள்ளாத போது நிச்சயமாக அது ஒரு பெரிய விபரீதத்திலே வந்து முடியும். ஒருவன் ஒரு பொருளை விற்பனை செய்கின்ற பொழுது அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாட்டை சொல்லித்தான் விற்க வேண்டும். லா யஹில்லு லி முஸ்லிமின் பாஅ மின் அகீஹி பைஅன் வ ஃபீஹி ஐபுன் இல்லா பையனஹு. ஒரு பொருளை விற்பனை செய்கின்றான், அந்த பொருளிலே ஒரு குறைபாடு இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் அந்த குறைபாட்டை பற்றி சொல்லித்தான் அந்த வியாபாரத்தை செய்ய வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அந்த வியாபாரம் ஹலாலாக மாட்டாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எங்களுடைய கடந்த காலத்து இமாம்கள் பெரியார்கள் தங்களுடைய வியாபாரத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக கவனமாக நடந்திருக்கிறார்கள். ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கடைக்கு சொந்தக்காரராக இருந்தார். அது ஒரு விடுவை கடை என்று சொல்லப்படுகிறது. ஒரு நாள் அவர்கள் தன்னுடைய கடையை விட்டு வெளியே போகிறார்கள். தன்னுடைய சிப்பந்திக்கு, தன்னோடு இருந்த ஹெல்பருக்கு சொல்லிவிட்டு போகிறார்கள், இதோ ஒரு ஆடை இருக்கிறது, ஒரு உடுப்பு, ஒரு துணி இருக்கிறது, அதில் இந்த குறைபாடு இருக்கிறது, யாராவது வந்து அந்த துணியை விற்பனை கேட்டால், வாங்குவதற்கு கேட்டால் அவருக்கு நீங்கள் அதனை கொடுத்து அதனை சொல்லிவிட்டு தான் நீங்கள் அதனை விற்பனை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு கடையை விட்டு வெளியே போய்விடுகிறார். இப்போது அந்த இடத்துக்கு ஒரு யூதர் வருகிறார். இமாம் அபூ ஹனீஃபா கடையில் இல்லை, வந்து துணிமணிகளை எல்லாம் பார்த்துவிட்டு அந்த துணியை எடுத்துக் கொண்டு போகிறார், காசை கொடுத்து விட்டு போகிறார். ஆனால் கடையிலே இருந்த சிப்பந்தி அந்த துணியிலே இருந்த குறைபாடுகளை சொல்ல மறந்து விட்டார். இப்போது இமாம் இபு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கடைக்கு சற்று தாமதமாகி வந்து பார்த்த பொழுது அந்த பொருள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது, அந்த ஆடை விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் அந்த ஆடையிலே இருந்த குறைபாட்டை சொல்லித்தானா விற்பனை செய்தீர்கள்? இல்லை இமாம் அவர்கள், மறந்துவிட்டேன். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு கோபம் வருகிறது. உடனடியாக அந்த மனிதர் தந்த காசை எனக்கு தாருங்கள் என்று சொல்லி அந்த காசையும் எடுத்துக் கொண்டு ஓடோடி போகிறார்கள். மிகவும் சிரமப்பட்டு அந்த மனிதனை கண்டுபிடிக்கிறார்கள். கண்டுபிடித்து கேட்கிறார்கள், நீ எடுத்து வந்த ஆடையிலே ஒரு குறைபாடு இருக்கிறது, அவதானித்தீரா? இல்லை, நான் அவதானிக்கவில்லை. இதோ இதுதான் இந்த குறைபாடு. நீ அந்த பொருளை விருப்பமாக இருந்தால் வைத்துக் கொள்ளலாம், அதற்காக வேண்டி நான் ஒரு தொகை பணத்தை குறைத்து தருவேன். அப்படி இல்லாவிட்டால் அந்த பொருளை எனக்கு நீ திருப்பித்தா நான் உனது பணத்தை தருகிறேன் என்று இமாம் அவர்கள் சொல்லுகிறார். அப்போது அந்த மனிதர் சொல்லுகிறார், நான் ஒரு யூதர், நீங்கள் ஒரு முஸ்லீம் என்று எனக்கு தெரியுது. இப்போது நான் உங்களுடைய கடையிலே கொடுத்து விட்டு வந்த அந்த தாள் போலியான நாணயம், போலியான நாணய தாளை தான் நான் கொடுத்து இந்த பொருளை வாங்கி வந்தேன். ஆனாலும் உங்களுடைய இந்த நியாயத்தையும் அன்பையும் இந்த நம்பிக்கையையும் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய மார்க்கத்திலே இவ்வளவு அழகாக விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதை நினைத்து நான் ஆச்சரியப்படுகின்றேன். எனவே நீங்கள் அந்த காசை எனக்கு தாருங்கள், அது போலி நாணயம். இப்போது இந்த பொருளை உங்களுக்கு நான் தருகிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி அவர் இஸ்லாத்தை தழுவுகிறார். அல்லாஹ்வுடைய நேரடியார்களே, இப்படித்தான் எங்களுடைய வியாபாரிகள் வியாபாரம் செய்து இஸ்லாத்தை பரப்பி இருக்கிறார்கள். இதுதான் எங்களுடைய வியாபாரிகளுடைய முன்மாதிரி. நாம் எந்த லோகம் இவற்றை எல்லாம் பின்பற்றுகிறோம் என்று நாங்கள் சிந்தித்து பார்த்தோம். எவ்வளவுதான் உங்களுடைய கடைக்கு பல்புகளை போட்டு அழகான வாக்கைகளை அடித்து கொலோன் அடித்து ஏசி போட்டு வாடிக்கையாளர்களை நீங்கள் அழைத்தாலும் அதிலே பறக்கத்து வரப்போவதில்லை. அந்த வியாபாரியினுடைய நாவிலே நம்பிக்கையும் நாணயமும் அன்பும் இரக்கமும் பாசமும் அல்லாஹ்வை பற்றிய பயமும் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதிலே பறக்கத்தை தருவோம். அல்லாஹ்வுடைய நன்றியாகவே அந்த வகையில் நாம் பதுக்கல் செய்யக்கூடாது, கலப்படம் செய்யக்கூடாது, மற்றவர்களுடைய சொத்துக்களை வீணாக அபகரிக்க கூடாது போன்ற அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய இரத்தங்களும் உங்களுடைய சொத்து செல்வங்களும் உங்களுடைய மானம் மரியாதையும் உங்களுக்கு ஹராமாகும். இந்த நாள் எப்படி ஹராமாக இருக்கிறதோ என்று அரபாவுடைய நாளை பார்த்து சொல்லி காட்டினார். எமது துஆக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா, எமது சம்பாத்தியம் ஹலாலாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே அந்த வகையில் நாம் சம்பாதித்திருக்கின்ற பொருள்கள் எல்லாவற்றை ஹலாலான முறையில் சம்பாதிப்போமா என்ற அந்த கேள்வியை கேட்டுக் கொள்கின்ற அதே நேரத்திலே இவ்வாறு சம்பாதித்தவர்கள் வேலைகளுக்கு கட்டாயம் கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் அதுவும் ஹராமாக மாறிவிடும். ஜகாத்தை மிக சரியாக கணிப்பிட்டு அதற்கே உரிய அளவுகளிலே அந்த நிசாபு அந்த அளவை பார்த்து கொடுக்காத போது அந்த சொத்து எங்களிடத்திலே இருக்கின்ற பொழுது அதுவும் ஹராமான சொத்து, துவாக அங்கீகரிக்கப்பட மாட்டார். அல்லாஹ்வுடைய நேரடியார்களே, தற்போது பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் இந்த நாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். அந்த வகையில் ஜகாத்தை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். சில பள்ளிவாயல்களிலே அந்தந்த பிரதேசங்களிலே இருக்கின்ற ஏழைகளுக்கு ஏதாவது இந்த உலர் உணவுகள் ட்ரை ரேஷன் என்பன சென்று அடைவதற்கான சில ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், கொழும்பில் இருக்கின்ற ஜாவத்தில் இருக்கின்ற பள்ளிவாயலிலே ஒரு அழகான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சீனி, பருப்பு, வெங்காயம், வெள்ளைப்பூடு என்றெல்லாம் யாரெல்லாம் அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் சேவையுடையவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் வந்து தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து எடுத்துக்கொண்டு போக முடியும் என்ற ஒரு ஒழுங்கை அந்த பள்ளிவாயில் நிர்வாகம் செய்திருக்கிறது. மாஷா அல்லாஹ், முஸ்லீம்கள் மாத்திரமல்ல முஸ்லீம் அல்லாதவர்களும் அதனால் பயனடைகிறார்கள். பலர் இருக்கிறார்கள் தங்களுடைய தேவைகளை முறைப்பட்டுக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் அவர்களுக்கு இல்லை. குர்ஆன் அவர்களை பொறுத்தவரை மஹ்ரூம் என்று சொல்லி தந்திருக்கிறது. பயத்தின் காரணமாக, வெட்கத்தின் காரணமாக தங்களுடைய பிரச்சனைகளை முறைப்படுவதற்கு கஷ்டப்படுபவர்கள். எனவே அப்படிப்பட்ட ஏற்பாடுகள் பள்ளிவாயில்களில் இருக்குமாக இருந்தால் அதுவும் கூட ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கும் என்ற விஷயத்தையும் இன்றைய புத்துவாவிலே நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். அல்லாஹ்வுடைய நேரடியார்களே, இது ரபீஉல் அவ்வல் மாதம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம். அவர்களை பற்றி மிகவும் அதிகமாக பேசப்படுகிறது. அவர்களுடைய ஒரு பகுதியை பற்றி மாத்திரம்தான் என்று நாங்கள் பேசுகிறோம். அதுதான் இந்த நம்பிக்கை நாணயமாக வியாபார கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுவது அது அவர்களுடைய ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. அந்த வகையில் எங்களுடைய துஆக்களை அங்கீகரித்துக் கொள்வதற்கும் அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்கும் மனிதர்களுடைய அன்பையும் இரக்கத்தையும் பெற்றுக் கொள்வதற்கும் தஹ்வாவை சிறிய சிறந்த முறையில் செய்வதற்கும் வல்ல நாயன் எம் அனைவருக்கும் மரம் பாலிப்பானாக அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயா. எங்களுடைய சம்பாத்தியங்கள் அனைத்தையும் ஹலாலாக அமைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் தருவாயாக. ஹலாலிலே ஒரு விருப்பத்தையும் ஹராத்திலே ஒரு வெறுப்பையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. யாழ்லா உன்னை சந்திக்கின்ற பொழுது தூய்மையான உள்ளத்தோடும் சந்திக்கின்ற பாத்தியத்தையும் மூக்காகின்ற பொழுது களிமாவோடு மூக்காகக்கூடிய சந்தர்ப்பத்தையும்